உள்ளமனும் கொடுத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்கூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவுனை பசுபோது கவலமிடகளை துண்டு கருணையினும் வள்ளமதம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து ஒருவினைகள் தீர்ப்பான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடிபோற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் என்னும் தேன். எல்லாம் இல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடியிற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே எல்லாமல்ல ஆடல்வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருவம்பாவையிலே இன்றைய தினம் பதினைந்தாவது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கு. திருவம்பாவை திருவாசகம் முழுவதும் நாம் இந்த திருவம்பாவை விழாவிலே சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு தருணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவாசகம் பல சான்றோர்களையும் பல அருளாளர்களையும் நெறிப்படுத்திய ஒரு நூலாக விளங்குவது. அதில் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை குறிப்பு கவிதைகள் பாடுவதிலே மிக வல்லவராக விளங்கக்கூடிய விளங்கியவர் மகாவித்வான் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஈடு இணை இல்லை. கம்பரை போல கவிபாடும் வல்லவராக விளங்குபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் தெய்வ சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூலை இயற்றி அதிலே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளம் பெரியபுராணம் எப்படி என்பதாக சொன்னால் அது பக்தி சுவை கனி சொட்ட சொட்ட பாடிய அப்படி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணாக்கர்கள் பல அவரிடத்திலே பாடம் கேட்க வேண்டும் என்பதாக சொன்னால் தவம் செய்திருக்கணும். அவ்வளவு தவம் செய்திருந்தால்தான் அந்த மாதிரி புலவர்களிடத்திலே பாடம் கேட்பதற்கு அதிலே மிகச்சிறந்த முதல் மாணவராக திகழ்ந்தவர் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர். அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய அந்த மாணாக்கர்கள் அவருடைய சீடர்களுடைய கூட்டத்திலே மிகச்சிறந்த தலை மாணாக்கராக விளங்கியவர் டாக்டர் உவேசா. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பல பல பாடங்கள் பல பல நிலையிலே அவர்களுக்கு பாடம் நடத்துவார். தன்னுடைய இறுதி காலம் நெருங்குகின்ற சமயம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கின்றார். இப்படி நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கின்ற பொழுது மருத்துவர் வந்து சொல்லிவிட்டாராம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று தினங்கள் தான் என்பதாக சொல்லிட்டு அப்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம்
சேர்ந்து ஒவ்வொருவரும் இரவு பகலாக தன்னுடைய ஆசிரியரை தன்னுடைய குருவை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு பகல் யாரும் உறங்காமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் படிப்பது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலை எடுத்துக்கொண்டு படிக்கின்ற பொழுது டாக்டர் உவேசா அவர்கள் எடுத்துக்கொண்ட நூல் திருவாசகம். அந்த திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே மெதுவாக படித்துக்கொண்டே வருவாராம். அப்படி வருகின்ற பொழுது 10வது திருப்பதிகம் திருக்கோத்தும்பி வந்தது. திருக்கோத்தும்பி முதல் பாடல் ஆயிற்று, 2வது பாடல் ஆயிற்று, 3வது பாடல், 9வது பாடல் முடிந்து 10வது பாடல் வருகின்ற பொழுது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாய் அப்பொழுது அவ்வளவு பேச முடியாத நிலைமைதான். இருந்தாலும் வாய் குழறி குழறி சொன்னாராம், இந்த பாடலை உரக்க பாடு, ரொம்ப உரக்க பாட வேண்டும் என்பதாக சொல்லி உவேசா அவர்கள் தன்னுடைய அவர்கள் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்கிறார். உரக்க பாடு என்பதாக சொன்னாராம். 10வது திருப்பதிகம் 10வது திருப்பாடலை உரக்க பாடினாராம் டாக்டர் உவேசா அவர்கள். நாமும் உரக்க பாடுவோம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்த பாடலை உவேசா அவர்கள் பாடி முடித்தவுடனே உள்ளுக்குள்ளேயே உவேசா அவர்களுக்கு ஒரு சந்தேகம். ஆசிரியரிடத்தில் அப்பவே கேட்டனும், அவர் மரண தருவாயிலே இருந்தாலும் அவரிடத்தில் நம்ம அந்த சந்தேகத்தை கேட்காமல் விட்டுவிட்டால் ஒருவேளை நமக்கு அந்த இருள் வந்துவிடுமே, குருவின் மூலமாக நம்முடைய அந்த அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனே கேட்டாராம். இதுல ஒரு சந்தேகம் என்பதாக, நோயுற்று மூத்து நான் நுந்துகன்று என்பதாக மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறாரே, அந்த நுந்துகன்றுக்கு என்ன பொருள் என்பதாக சொல்லி டாக்டர் உவேசா அவர்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை கேட்டார். வாய் குழறிய நிலையிலே அவர் அப்படியே சொன்னாராம், வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆண் கன்று, வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆண் கன்று, நோய் இந்த ஆன்மாவை சூழுகின்ற பொழுதுதான் ஒவ்வொருவராக நம்மை வெறுத்து 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 ஒதுக்கி தள்ளுகின்ற நிலை. அப்படி பெருமானே என்னை ஆளாக்கி வைத்து விடாதே, இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்ற பொழுது தாயுற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கி வணங்கி அந்த பேற்றினை அடைய வேண்டும் என்பதாக அற்புதமாக அந்த குறிப்பினை அமைந்தது. அப்படி திருவாசகம் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்தும் நூலாக பல சான்றோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு நூல். 15வது திருப்பாடல் ஒரு திருவம்பாவையினுடைய ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொத்த சாரம் விளங்கும் ஒரு இடமாக அமைவது இந்த 15வது திருப்பாடல். இதுவரையிலும் மணிவாசக பெருமான் என்ன சொல்ல வந்தார், இந்த ஆன்மாவிற்கு எதை உணர்த்த வந்தார், எதை இந்த நெறியானது காட்டுகின்றது, திருவம்பாவையினுடைய நெறி எது, திருவம்பாவையினுடைய நெறியின் வழியாக இந்த ஆன்மா பெறும் அனுபவம் என்ன, எப்படி இந்த ஆன்மா பெறுகின்றது, அதன் அனுபவம் எப்படி என்பதை ஒரு மொத்த ஒரு நிலையிலே விளக்கி காட்டும் திருப்பதிகமாக 9வது திருப்பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 பதிகங்கள் வரையிலும், 9 பாடல்கள் வரையிலும் அவர் அந்த ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிய அந்த நிலையை சொல்லி அந்த பெருமானுடைய புகழை பாடி 11வது திருப்பாடலிலே எடுத்துக்கொண்ட அந்த செய்தியை இந்த 15வது திருப்பாடலோடு இணைத்து காண வேண்டும். முழுமையான ஒரு நிலையை இவர்கள் அடைந்த ஒரு தன்மையை இந்த திருப்பாடல் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் என்கின்ற நிலை 11வது பாடலிலே மணிவாசக பெருமான் குறிப்பிட்டிருப்பார். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், அந்த வகையிலே இருக்கின்ற நாங்கள் இப்பொழுது உன்னுடைய திருவருளை முழுமையாக நாங்கள் பெற்றோம், அப்படி முழுமையாக பெற்ற நாங்கள் எங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த 15வது திருப்பாடலிலே புரிந்து கொடுக்கின்றார் மணிவாசகர். இந்த திருப்பாடலின் வழியாக ஆன்மாவினுடைய அனுபவம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை முழுமையாக பெற்ற அந்த அருள், முழுமையாக பெற்ற அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு எவ்வாறு அமையும் என்பதை இந்த 15வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வாருருவ பொன்முலையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பதாக அந்த பெண்ணினுடைய ஒரு அனுபவ நிலைகள், அவர் அந்த பெண்ணினுடைய அதனுடைய அருள் நிலைகள் எவ்வாறு இருந்தது என்பதை இந்த திருப்பாடலிலே சொல்ல வருகின்ற மணிவாசக பெருமான் முதலிலே அந்த பெண்ணினுடைய அழகு என்கின்ற அமைப்பிலே காதார் குழையாட பைம்பூன் கலனாட என்பதாக எல்லாம் சொல்லி வந்த மணிவாசக பெருமான் இப்பொழுது ஒரு முக்கியமான திருவருள் குறிப்பு ஒன்று இங்கே கொடுக்கிறார். வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். வார் உருவம், வார் என்பதாக சொல்லுகின்ற தன்னுடைய மார்பிலே அணிகின்ற அந்த கச்சிற்கு வார் என்று பொருள். வார் உருவ பூன்முலையின் உருவம் என்பது இங்கே அழகு என்று பொருள். வார் உருவ பூன்முலையீர் என்பதாக அந்த ஆன்மாவினுடைய அந்த பெண்ணினுடைய முழுமையான அந்த அனுபவத்தை அங்கே மணிவாசக பெருமான் காட்டுவது இங்கித மாலையிலே நம்முடைய வள்ளல் பெருமான் மிக அற்புதமான ஒரு திருக்குறிப்பினை அங்கே கொடுப்பார். இந்த வார் என்று சொல்லக்கூடிய அந்த வாரினுடைய ஒரு முக்கியமான குறிப்பினை அடியேன் என்று சொல்லப் போகின்றேன். இது இங்கித மாலையிலே நாம் சிந்திக்காத ஒன்று, ஆனால் திருவம்பாவைக்கு உரிய ஒன்றாக இது அமைந்திருக்கும். இங்கித மாலையிலே முதல் திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல். இதுதான் நெறியாக நிற்கக்கூடிய திருப்பாடல். 165 திருப்பாடல்களுக்கு ஆதாரமாக நிற்கக்கூடிய முதல் திருப்பாடல். இந்த இங்கித மாலை முதல் திருப்பாடலிலே வள்ளல் பெருமான் இந்த வார் பற்றிய செய்தியை சொல்லுவார். பூவார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இங்கே திருவார் என்பதாக சொல்லி நம்முடைய இங்கித மாலையை தொடங்குவார். திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பதாக அங்கே கந்தகோட்டத்திலே தொடங்கியதை போல,
திருவார் கமல தடம்பனை சூழ் செல்வ பெரும் ஜீர் ஒற்றியில் வாழ் மறுவார் கொன்றையும் சடைமுடிகள் வள்ளல் இவர்க்கு பலிகொடு நான் ஒருவால் அடைந்தேன் இனி நமக்கு இங்கு உதவ வரும் தோறும் முளைமேல் இருவார் இடு நீ என்கின்றார் இதுதான் சேரி என்னேரி.
மிக மிக ஆழமான திருப்பாடல் இது. இது இதுவரையிலும் அடியேன் எடுக்காத திருப்பாடல். 165 பாடல்களிலே அடியேன் எடுக்காத ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலை இந்த திருப்பாடலினுடைய பொருள் மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் இங்கித மாலை முழுவதினுடைய பொருளை அறிந்து கொண்டதனுடைய ஒரு சாரம் இந்த திருப்பாடல். சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சன்மார்க்க அனுபவங்கள் எல்லாம் நிகழ்கின்ற இடம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். சுத்த சன்மார்க்க அனுபவங்கள் எல்லாம் நிகழ்கின்ற இடம் கழுத்திற்கு மேலேதான் அனுபவம். சுத்த சன்மார்க்க அனுபவங்கள் முழுவதும் எங்கே நிகழ்கின்றது என்பதாக சொன்னால் எல்லாம் கழுத்துக்கு மேலே நிகழ்வதாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். கழுத்துக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அது உலக அனுபவங்களாக அமையும். கழுத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தலையிலே நிகழ்கின்ற அனுபவம் மட்டுமே நிலையான அனுபவம். அதுதான் சுத்த சன்மார்க்க அனுபவம்.
திருவார் கமல தடம்பனை சூழ் செல்வ பெருஞ்சீர் ஒற்றியில் வாழ் மறுவார் கொன்றையும் சடை முடிகொள் வள்ளல்.
திரு ஒற்றி, ஒற்றி என்று சொல்லுக்கு ஒற்று என்பதாக சொன்னால் மெய், அது உடலை குறிக்கும். உடலை குறிக்கின்ற சொல் ஒற்று என்பதாக சொல்லுவார்கள். ஒற்று என்பது உடலை குறிக்கும். திரு ஒற்றியூர் என்பதாக சொன்னால் சிறப்பு மிக்க மனித வடிவம் எதுவோ அதற்கு திரு ஒற்றி என்பதாக பெயர். எந்த மனித உருவமானது சிறப்பு மிக்க மனித உருவமாக அது விளங்குகின்றது ஏன் என்பதாக சொன்னால் அங்கேதான் பெருமான் கோயில் கொண்டு விளங்குகின்ற இடமாக அது விளங்குகின்றது.
சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவன்.
ஆகவே இந்த ஒற்று என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மெய்யான உடல் அல்ல, இது பொய்யான உடல்தான். கொஞ்ச நாள் இருந்து இந்த உடல் நமக்கு முன்னமேயே இந்த உடலானது அழிந்து போகின்றது. பொய்யான உடலை மெய் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு தானி ஆகு பெயர் என்பதாக இலக்கணத்திலே பெயர். தாங்குகின்ற பொருளை கொண்டு அதற்கு அந்த பெயர் வரும். அதற்கு தானியாகு பெயர். கத்திரிக்காய் விற்கிற அம்மாவை பார்த்து கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு கூப்பிடுற மாதிரி இந்த உடலை மெய் என்பதாக சொல்லுவது, இந்த உடலை மெய்யான சிவத்தை இது தாங்கி இருக்கிறது என்கின்ற அந்த தன்மையை இதற்கு உணர்த்துவதற்குத்தான் இந்த உடலையே மெய் என்பதாக சொல்லும். உடல் மெய் அல்ல, ஆனால் உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒற்றியில் வாழ் சிவமாக நிற்கின்ற இந்த புற்றை இடமாக கொண்டிருக்கின்ற சிவம் அங்கே இருக்கிறது. ஆகவே அவனை புற்று இடம் கொண்டால் அப்படி இந்த மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மனித வடிவமானது திரு ஒற்றியூர் சிறந்த மனித வடிவமாக இது விளங்குகின்றது. சீரும் சிறப்புமாக நிற்கின்ற இந்த மனித வடிவத்தை பார்த்து ஒன்று சொல்லி நம்முடைய வள்ளல் பெருமான் நெறிப்படுத்துகின்றார். பலி கொடு நான் ஒரு வாது அடைந்தேன். பெருமான் வந்து பிச்சாடனராக நிற்கின்றார். அப்படி நிற்கின்ற பொழுது இந்த பலி கொடுப்பதற்காக இந்த பெண் நிற்கிறாள். அப்படி அந்த பெருமான் அங்கே இருந்து சொன்னாராம், இங்கு உதவ வருந்தோறும் முளைமேல் இருவாறு இடு என்கின்றார். இதுதான் செடி என்ன. அந்த தோழியினிடத்திலே போய் இவள் கேட்கின்றாள், பெருமான் இப்படி எனக்கு நீ உதவ வருகின்ற பொழுதெல்லாம், பலி கொடுக்க வருகின்ற பொழுதெல்லாம் முளை மேல் இருவாறு இடு என்பதாக சொன்னாரே, என்ன பொருள், என்னது அது இருவாறு இடுதல்? வார் உருவ பூன் முளையீர். இருவாறு இடுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மனமானது ஊனக்கண் என்று சொல்லக்கூடிய இரண்டு கண்ணை கொண்டு இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது. அது இந்த இரண்டு கண்களை கொண்டு இந்த உலக இன்பங்களை நீ அனுபவிப்பதை தவிர்த்து ஒரே நிலையிலே ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய நடு நிலையிலே இருக்கக்கூடிய நடுவை நாடுதல் என்பதுதான் முளை மேல் இருவாறு இடுதல். அப்படி உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு உரிய நிலையிலே இந்த ஆன்மாவானது உலக இன்பங்களையே அனுபவித்துக் கொண்டிருப்பதை நிறுத்தி இதை எங்கே நிறுத்த வேண்டும் இந்த மனதை என்பதாக சொன்னால் நடுவாக விளங்குகின்ற ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய ஞானத்திலே நடுவிலே நிறுத்த வேண்டும் என்பதைத்தான் இருவாறு இடு என்கின்றார். இதுதான் சேதி என்னேடி என்பதாக இந்த ஜீவான்மாவானது அறிவோடு கூடி விளங்கும் இடத்திற்கு இருதயம் என்ற இடத்திலேதான் அறிவோடு கூடி விளங்கும். அப்படி அறிவோடு கூடி விளங்குகின்ற அதைத்தான் அந்த தாயினுடைய மார்பகமாக முதல் ஒரு 165 பாடல்களிலேயும் அவர் அமைப்பார். ஜீவாத்மா அங்கே இருந்துதான் அது அருள்நிலையை பெற வேண்டும். அந்த அருள்நிலையினுடைய அனுபவம் பெறுகின்ற இடம் தலையிலே பகர வடிவிலே இருக்கக்கூடிய அந்த குழியிலேதான் அந்த அனுபவத்தை பெறுகின்றது. இதை தடுப்பது இந்த உலக அனுபவங்களாகிய இந்த உலக அனுபவங்கள். ஆகவே அதை நிறுத்தி பெருமான் மீது நாட்டம் கொள்ளுகின்ற ஞான நிலைக்கு, ஞான நிலையிலே நிற்கக்கூடிய ஆன்மாவிற்கு வார் உருவ பூன்முளை வீர் என்பது பொருள். மணிவாசக பெருமான் சும்மா இலக்கிய நயத்திற்காக சொன்ன இடம் அல்ல. இலக்கிய நயமாக எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது, எத்தனையோ பேர் பாடிட்டு போறான். ஒரு கவிதையின்னு எடுத்துக்கிட்டா நீண்ட கூந்தல் சொல்லி ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரையிலும் அந்த நீண்ட எழுதி பார்த்தா அது ரொம்ப நீண்ட கூந்தலா, அது மரபு கவிதைன்னு சொல்றோம். அப்படியெல்லாம் மணிவாசக பெருமான் அமைத்தது அல்ல திருவம்பாவையோ அல்லது திருவாசகம். மணிவாசக பெருமானுடைய ஒவ்வொரு சொல்லும் அனுபவ நிலை. ஞானம் என்பதை உணர்த்துவது, இந்த ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் ஒரு இடங்கள் மணிவாசக பெருமானுடைய அத்தனை ஒவ்வொரு சொல்லும். அப்படி மணிவாசக பெருமான் இந்த பெண்களினுடைய நிலையை சொல்லுவதை போல, பெண்களினுடைய அந்த ஆடையை சொல்லுவதை போல, இந்த ஆன்மாவினுடைய ஞான நிலையை இப்படி இந்த பெண்கள் எல்லாம் உலக அனுபவங்களை அமைத்தோ உலக அனுபவங்களை வேண்டியோ இங்கே வந்ததல்ல. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். எங்களுடைய அந்த முழுமையான நோக்கம் பெருமானுடைய திருவடியிலே தன்னுடைய சிந்தையை செலுத்தி நடு நிற்கின்ற பெருமானுடைய அந்த நிலையை வணங்குதல். அப்படி நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவை வார் உருவ பூன் முளையீர் என்பதாக மிக மிக ஆழமான ஒரு சொல்லை வைத்து நம்முடைய மணிவாசக பெருமான் அமைத்தார். ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்முடைய அந்த பெண்ணுடைய அந்த நிலை சிவ அனுபூதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள் இவள். அவள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய பேச்சிலே ஒவ்வொரு சமயம் அவள் தன்னையும் அறியாமல் எம் பெருமான் எம் பெருமான் என்பதாக வெளிப்படுத்தும் நிலை. ஞான நிலையிலே நின்று சிவானுபூதி நிலையிலே நிற்கக்கூடிய அந்த பெண்ணாக நிற்கக்கூடிய ஆன்மாவானது எமக்கே உரிய இறைவன், எமக்கே உரிய இறைவன் என்பதாக சொல்லி அந்த உரிமையானது மேலோங்கி நிற்பது அந்த சிவானுபூதியினுடைய வெளிப்பாடு என்பதாக, எமக்கே உரியவன் என்கின்ற அந்த நிலையிலே எம் பெருமான் எம் பெருமான் என்று எங்கள் பெருமான் என்னுடைய பெருமான் என்னுடைய பெருமான் என்பதாக அந்த பெண்ணானவள் ஒவ்வொரு சமயம். ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றில் சொல்வார், தங்கள் பெருமானை பாடு என்பதாக, தங்கள் தம்பிரானாரை என்பதாக சொன்னால், இப்ப நாவுக்கரசு பெருமான் இருப்பார், உங்க பெருமானை நீ பாடு, இவர் பெருமாள் இல்லையா, உங்கள் தங்கள் பெருமான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை விட உனக்கும் அவருக்கும் இருக்கின்ற நெருக்கம் அதிகம் என்கின்ற நிலையிலே எம் பெருமான் எம் பெருமான் என்று அந்த நெருக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, நம் பெருமான் சீர் ஒருகால் வாயோவாள், பெருமானுடைய புகழையே அவள் வாய் ஓயாமல் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்ற நிலை. எல்லா காலத்திலேயும் நேரம் காலம் எல்லாம் கிடையாது, எப்பொழுதும் பெருமானுடைய அந்த புகழையே பெருமானுடைய அந்த சிறப்பையே அவருடைய அந்த தன்மையே அவை அல்லாது புகழேனே என்பதாக சொல்லுவார். அப்படி பெருமானுடைய புகழையே பேசி நிற்கின்ற நிலை. இதுல திருப்படையாச்சிங்களா, திருப்புலம்பு அவையாதும் பெருமானுடைய புகழையே எந்நேரமும் சிந்தித்து அவருடைய புகழையே வழிபட்டு வருகின்ற நிலை. திருப்புலம்பல் முதல் பாடல்
புகழே.
புகழ் அவையல்லாது எவையாதும் புகழேன். எதையும் இந்த நாவாலே நம்பனையே நாவார நம்பனையே பாடப்பட்டும் அப்படி பெருமானுடைய அந்த புகழை அவருடைய அந்த சிறப்பினை வாழ்த்தி 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 வாய் ஓவாமல் வாழ்த்துகின்ற அந்த நிலை இந்த பெண்ணினுடைய சிறப்பு. சித்தம் கழிகூற, சித்தம் கழிகூற என்பதாக சொல்லுகின்ற பொழுது அங்கே சொன்னார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அப்ப சித்தம் கழிகூறுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வாய் ஓவாமல் அவள் பாடிக்கொண்டு இருக்கின்றாள் என்பதனுடைய அறிகுறியே சித்தம் கழிகூர்ந்த காரணத்தினால் என்பதற்காக அடுத்ததாக சித்தத்தை அற்புதமாக வைத்தார். சித்தம் கழிகூற கண் நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை பணிப்ப. அழுகை என்பதனுடைய ஒரு தொடக்கம் எப்படி இருக்கும், முடிவு எப்படி அமைய வேண்டும் என்பதாக மணிவாசக பெருமான் மிக நயமாக எடுத்து சொன்ன இடம். அழுகை தொடங்குகின்ற பொழுது அரும்பு நீர் அப்படியே கண்ணில் லேசா ஓரத்தில் அந்த துளி தொடங்கும். பனித்தல் என்று பெயர் அதற்கு. பனிப்ப என்பதாக சொன்னால் அரும்புதல். இப்படி அரும்புதல் தான் தொடக்கம். ஆனா கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா பெண்களிடத்தில் இருந்து எங்கே இருந்து அந்த கண்ணீர் வருகின்றதுன்னு இன்னும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எடுத்த உடனேயே அவர் நமக்கு கூட நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழ வைக்கிறது கஷ்டம். என்னதான் ரொம்ப முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு விட மாட்டான், மனசு அவ்வளோ கல்லா வச்சுப்பான், இழகாது, அவ்வளோ சீக்கிரம் இழகாது ஆண்களினுடைய மனது. ஆனால் பெண்களினுடைய மனது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா சத்தமா பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஜோரா பேசிட்டு இருப்பாங்க. சரி, ரொம்ப வீரமா தான் இருக்கிறாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். சின்னதா ஒரு ஒரு சின்னதா ஒரு சொல் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே இழகிடும். கண்ணில இருந்து தாரத்தாரையா நீர் ஊற்றி இவளா இப்படி இப்படி வீரமா பேசிட்டு இருந்தாலே இவ்வளவு உறுதியான. ஆனா அந்த இழகும் நிலை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிய தனிச்சிறப்பு. அதுதான் மணிவாசக பெருமான் இங்கே அந்த தனிச்சிறப்பினை எடுத்து காட்டுகின்ற. அது அரும்பு என்கின்ற நிலையிலே தோன்றுமா, முடிகிற நிலையில எப்படின்னா நெடுந்தாரை கண்பணிப்ப, நெடுந்தார தாரை தாரையாக அந்த கண்ணிலே இருந்து நீர் கொட்டும். லிட்டில் டிராப்ஸ் மேக்ஸ் என்னது மைட்டி ஓஷன். இந்த பழமொழியை மணிவாசக பெருமான் அப்படியே இந்த இடத்துல அப்படி சொல்கிறார். இதுல இருந்து தான் அந்த பழமொழி வந்தது. இதுல சொருகினார்ல, இதுல இருந்து அந்த பழமொழி வெளியில வந்தது. கண் நீர் ஒருகால் நெடுந்தாரை பணிப்ப, பணித்தல் நான் அரும்புதல். அப்படி அரும்பிய நிலையில இருந்து வெள்ளந்தாள் விரிசடையாய், வெள்ளந்தாள் விரிசடையாய் என்கின்ற நிலையிலே இது எப்படி இந்த அருவி கொட்டியது, இந்த அருவி நீர் கண்ணிலே இருந்து எப்படி பெருமானை வாயார பாடியவுடன் சித்தம் கழிகூறுதல், இது அத்தனைக்கும் வெளிப்பாடு. இந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாட்டை எப்படி தெரிந்து கொள்வது என்பதாக சொன்னால் அவளை பார்க்கின்ற பொழுது அவளுடைய கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரை தாரையாக கொட்டும். அந்த நிலையை பார்த்தாலே போதும், உள்ளம் உருகிய நிலையும் அவள் உண்மையான அந்த பக்தியினுடைய வெளிப்பாடையும் காட்டுவது இந்த கண் நீர் என்பதாக. கண்ணீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை பணிப்ப பார் ஒருகால் வந்து அணையாய். பார் என்பது தரையை குறிக்கும், நிலத்தை குறிக்கிறது பார் என்பது. பெண்கள் எவ்வாறு பெருமானை திருக்கோயிலிலே வணங்க வேண்டும் என்ற நெறியை மணிவாசக பெருமான் காட்டுகின்றார். எப்படி பெண்கள் வணங்க வேண்டும், ஆண்கள் எப்படி வணங்க வேண்டும். திருக்கோயிலுக்கு சென்றால் பெண்கள் பஞ்சாங்க வணக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் பெண்கள் செலுத்த வேண்டும், ஆண்கள் அஷ்டாங்க வணக்கம் என்று சொல்லக்கூடிய வணக்கம் செலுத்த வேண்டும். இதுதான் நெறி. பஞ்சாங்க வணக்கம் என்பதாக சொன்னால் இரண்டு முழந்தாள்கள், இரண்டு உள்ளங்கைகள், நெற்றி, இது மட்டும்தான் பெண்களுக்கு திருக்கோயிலே தரையிலே பட வேண்டிய உறுப்புகள். இது மட்டும்தான் படணும். இரண்டு முழங்கால், இரண்டு உள்ளம், இந்த கை, நெற்றி. இதற்கு இந்த ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஐந்து ஐந்து உறுப்புகள் மட்டுமே தரையிலே விழுந்து வணங்க வேண்டிய ஒரு நிலை. முக்கியமாக பெண்களுடைய மார்பு தரையிலே படக்கூடாது என்பது சைவம் காட்டும் நெறி. அது கூடவே கூடாது திருக்கோயிலில். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா பல இந்த அங்க பிரதர்சனம் சொல்லி அது தவறான ஒரு முறை, நமக்கு சைவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. ஐந்து உறுப்புகள் மட்டுமே பெண்களுக்கு என்பதாக பார் ஒருகால் வந்து அணையாள். விண்ணோரை தான் பணியாள், விண்ணோர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த வானுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை சில சமயம் அந்த அவர்களை கடவுள் என்பதாக எண்ணிய ஒரு சிறு நிலை வந்தது. தக்கன் என்று சொல்லக்கூடியவன் செய்த அந்த வேள்வியிலே எல்லாம் போய் கலந்து கொண்டான். இப்படி கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தக்கனுடைய வேள்வியிலே சிவபெருமானை விட்டு செஞ்ச வேள்வி, சிவபெருமானை நிந்தனை செய்து செய்த வேள்வி. இவர்கள் எல்லாம் போனார்கள். இப்ப அவனை முதலாக எண்ணி போனவர்கள் நம்முடைய இந்திரன், சந்திரன், இவன்தான் நமக்கு என்பதாக சொல்லி தக்கனை முதலாக அமைத்து கொண்டு போன காரணத்தினாலே எது உண்மையான தெய்வம் என்பதாக இல்லாமல் அப்படி தவறாக புரிந்து கொண்ட நிலையில்தான் அவர்கள் அடுத்த நிலையிலே பெருமானிடத்திலே அவர்கள் பட்ட அந்த குறிப்புகளை எல்லாம் மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக விளக்கி காட்டுவார். அப்படி இந்திரனை முதலாக கொண்டு வழிபடுகின்ற நிலைகள் எல்லாம் உண்டு, வருணனை முதலாக கொண்டு வழிபடுகின்ற நிலைகள் உண்டு. வருணனை முதலாக வைத்து வேள்வி செய்வார்கள், வருணன் தான் முதல் கடவுள் என்பதாக வைத்து. அக்னியை முதல் கடவுளாக வைத்து வேள்வி செய்வார்கள். ஆனால் இவையெல்லாம் முதற் கடவுள் அல்ல, சிவம் ஒன்றே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், அது ஒன்றே பதி, அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான நிலையிலே நிற்கக்கூடியது என்கின்றதை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோ அல்லோம் என்பதாக சொன்னார் அப்பர் பெருமான். நாங்கள் யாரு போய் சேருவோம்னு சொன்னா சிவபெருமான தவிர இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் இப்ப வந்துட்டு போற ஆளுங்களை எல்லாம் நாங்கள் போய் சேருவது அல்ல. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் என்பதாக சொல்லி நம்முடைய அப்பர் பெருமான் முழக்கம் செய்தார். வீதிதோறும் முழக்கம் செய்தார், சேந்திராதன் சொல்லி அறநெறியை உபதேசம் செய்தார் வீதிகள் தோறும் சென்று. அப்படி சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம், சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். அப்படி விண்ணோரை தான் பணியாள் ஒரு மூன்று குறிப்புகள் சொன்னார். வாய் ஓவாள் என்பது மொழியை குறிக்கும், பெருமானை பற்றிய அந்த புகழை பாடுகின்ற மொழி. சித்தம் கழிகூறுதல் என்பது மனதினுடைய தொழிலை குறிக்கும், மனம். வந்து அணையாள் அந்த அந்த திருக்கோயிலே வணங்கும் நிலை இந்த மெய்யை குறிக்கும், உடலை. அப்படி மொழி, மனம், மெய் இந்த மூன்றும் பெருமானிடத்திலே செலுத்தும் நிலையிலே பக்தி என்கின்ற அந்த ஞானம் விளையும். பக்தியினுடைய வெளிப்பாடு நெடுந்தாரை கண்பணிப்ப விளங்குகின்ற அந்த நிலை. இதுல சித்தத்தை நடுவிலே சொன்னார் மணிவாசகப் பெருமான். ஓருருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் உருகால் வாய் ஓவாள் என்பதாக முதல்ல சொல்றார் மொழி. சித்தம் கழிவுற என்பதாக சொன்னார் மனம். நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் என்பதாக சொல்லி மெய்யை அடுத்ததாக சொல்லுவார். அப்ப மொழி என்பதை முதலிலே சொல்லி மனம் என்பதை நடுவிலே வைத்து மெய் என்பதை கடைசியாக வைத்து சித்தத்தை நடுவிலே வைத்தார் மனத்தை. இந்த மனம் ஏன் நடுவிலே நிற்கிறது என்பதாக சொன்னால் மொழி என்பதாக சொல்லி வெறும் மொழி மட்டும் இருந்தால் பயனல்ல, அது மனதோடு ஒன்றிய நிலையிலே மொழி வெளிப்படும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்க வேண்டியது, வெளியில என்னதான் மொழி அழகாக அவன் பேசினாலும் அந்த மொழி பேச்சு அல்ல, அது இறைவனுக்கு உகந்தது அல்ல. உள்ளே இருந்து சிரிப்பார் இவன் போடுற ஆட்டம், இவன் போடுற நாடகத்தை உள்ளே இருந்து சிரிப்பாரான். என்னடா ஆட்டம் போடுறான், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அவர் உள்ளுக்குள்ளே இருந்து உள்குவார் உள்கிச் செல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விழாயிரச் சிரித்திட்டேனேன். அப்பர் பெருமான் ஒரு இடத்துல சொல்றார், வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு எல்லா கதவையும் மூடி உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் ஒரு தப்ப பண்ணாலும் யாருக்குமே தெரியாது, இது யாருக்கு தெரிய போகின்றது என்பதாக சொல்லி பல தவறுகள் செய்தக்கூடிய ஒருவனை பார்த்து சொல்றாரா, நீ யாருமே இல்ல, எல்லா கதவை மூடிட்டே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு உள்ளேயே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கடா. அப்படி உள்ளுக்குள்ளே அவர் இருப்பதை உணர்ந்த பிறகு அவர் செய்ததை எண்ணி பார்க்கின்ற பொழுது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு நான் பண்ணிட்டனே, உள்ளே இருந்து இவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு என்பதாக சொல்லி வெட்கப்பட்டு சிரித்தாராம் அப்பர் பெருமான். எப்படி சிரிச்சாரா, விழா எலும்புகள் மேலே தோன்றும்படி சிரிச்சாரா, அவ்வளவு சிரிப்பாள். என்னடா இப்படி இப்படி ஒரு ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன், இப்படி ஒரு அறியாமையில இருந்திருக்கிறேன், இப்படி ஒரு இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு பல தப்பு செஞ்சிருக்கிறேன், இவனை ஏமாத்திருக்கிறேன் அவனை ஏமாத்திருக்கிறேன். ஆனா எத்தனையும் ஏமாத்தினா உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து நம்மை செலுத்துகின்றான் என்பதை உணராமல் செய்தேன். இப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளவு பைத்தியக்காரன்னு. ஆகவே என்னை பார்த்து நான் சிரித்துக் கொள்ளுகின்றேன் வெக்கப்பட்டு என்பதாக சொட்டு சொல்லி மணி அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். வெள்கினேன் வெள்கினானும் விழாயிரச் சிரித்திட்டேனே என்பதாக மிக அற்புதமாக பதிவு செய்யக்கூடிய நிலை. இந்த ஆன்மாக்களோடு சிவம் ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகின்ற அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மணிவாசகப் பெருமான், மொழி என்பது மட்டும் இருந்தால் பயன் அல்ல, அது சித்தத்தோடு ஒன்றினால் மட்டும்தான் மொழிக்கு பயன். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொடுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பாக அது விளங்கும். அப்படி மொழி என்பது மட்டும் பயனல்ல, சித்தத்தோடு அது சேர வேண்டும். அதே போல வணங்குகின்ற நிலையில மெய் மட்டும் வணங்கினா பத்தாது, அந்த இடத்திலேயும் சித்தம் சேர வேண்டும். ஆக வணங்குகின்ற நிலையிலேயும் மொழி என்பதிலேயும் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய சித்தம் என்பது இதோடு சேர்ந்து அதோடு சேர்ந்தால் மட்டும்தான் பக்தியினுடைய முழு வெளிப்பாடு என்பதை உணர்த்துவதற்காக முதலிலே வாயோவாள் என்பதாகவும் சித்தம் கழிவுற என்பதை நடுவிலேயும் அடுத்ததாக பார் ஒருகால் வந்தனையால் என்பதாகவும் மணிவாசகப் பெருமான் அற்புதமாக அமைத்தார். பின்னோரை தாழ்பணியால் பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் நாமம். முன்னம் அவளுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவளுக்கே பிச்சியான. பித்து என்கின்ற நிலைக்கு பெரும் அந்த பெண்ணானவள் தொடங்கிய நிலை அரும்பாகிய நிலை திருவம்பாவையினுடைய தொடக்கம் அரும்பு. அப்படி தொடங்கிய நிலையிலே இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறது என்பதாக சொன்னால், அது காய்ந்து கனியாக இறைவனிடத்திலே நிற்கக்கூடிய பித்தே உருவமாக நிற்கும் நிலை. பித்தாக நிற்கும் நிலை, பெருமானை தவிர வேறு ஒன்றும் பேசாத நிலை, பெருமானை தவிர வேறு ஒன்றும் சிந்திக்காத நிலை, எப்பொழுதும் அவன் புகழையே பாடிக்கொண்டிருக்கின்ற நிலை. இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த நிலையானது பித்து உருவமாகிய நிலை, பித்து பிடித்தவரை போல நிற்கின்ற நிலை. யாருக்கு பித்து என்பதுதான் அங்கே சிறப்பு. பேர் அறையர்க்கு பித்து. எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால், அவர் அரசன் என்கின்ற அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவர். அரசனுக்கு அரசன் பேரரசன். இந்த உலகத்தில் நீ எந்த அரசனை வேணா சொல்லு, யார் இவர்தான் அரசன் என்பதாக சொன்னால், அந்த அரசனுக்கும் அரசனாக விளங்குகின்ற ஒரு நிலை பேர் அறையன் என்பதாக. இன்னொரு பொருள், இந்த உடலுக்கு அரசனாக விளங்குவது ஆன்மா. உடலுக்கு அரசன் ஆன்மா. அமைச்சு அரசு ஏய்ப்ப சிவஞான போது அமைச்சு அரசு ஏய்ப்ப என்பதாக சொல்வார். இந்த ஆன்மாவானது அரசனாக இருந்து கொண்டு இந்த புலன்களை எல்லாம் ஆள வேண்டும். ஆனா ரிவர்ஸ்ல நடக்குது, புலன்கள் எல்லாம் ஆன்மாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு அரசன், ஆன்மாவாகிய ஒரு அரசன் இந்த புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தும் அரசனாக நிற்க வேண்டும். அரசனாக நிற்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு பெருமான் செங்கோல் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா, அரசனுக்கு செங்கோல் வேண்டும் இல்லையா? எது செங்கோல்? செங்கோல் இருக்கு நமக்கு, ஆனா பயன்படுத்துறோமான் தான் முக்கியம். அரசனாகிய இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு சிவம் கொடுத்த செங்கோல் முதுகு தண்டு. இதற்கு கோகழி என்பதாக சிவபுராணத்திலே ஒரு அது அந்த கோகழி என்பதாக சொல்லுவாங்க. கழி என்பது கோல். அரசனாகிய உனக்கு, இந்த ஆன்மாவாகிய உனக்கு செங்கோல் கொடுத்திருக்கிறேன், கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்பதாக சொல்வார். கோ என்பது அரசன், கழி என்பது கோல். அப்படி இந்த ஆன்மாவிற்கு, இந்த ஆன்மாவாகிய அரசனுக்கு முதுகு தண்டாகிய அந்த கோலை கொடுத்து நீ அரசு செய் என்பதாக பெருமான் நம்ம அமைச்சார். ஆனா அதை வைத்துக் கொண்டு நாம் அரசு செய்வதை தவிர்த்து இந்த புலன்கள் எல்லாம் ஐந்து அரசு ஆக வெளியிலே கிளம்பிச்சு. அஞ்சு அரசனாயிட்டான், ஒரு அடிமையாயிட்டான். உண்மையிலேயே ஐம்புல வேடர் என்கின்ற நிலையிலே ஆன்மாதான் அரசன், ஐம்புலன்களும் அவர்களுக்கு அடிமையாக இருந்து தொழில் புரிய வேண்டும். ஆனா என்ன ஆயிற்றுன்னா, ஐந்து அரசர்களாக மாறியது, ஒரு ஆன்மா அடிமையா போயிடுச்சு. இந்த அரசன் சொல்றதை கேட்குது, கண்ணு அதை பாருங்குது, காது இதை கேளுங்குது, வாய் இதை சாப்பிடுங்குது, அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சொல்ல அதை கேட்கும் அடிமையாக நிற்கின்றது. அது அரசனாக மாறும். அப்படி உடலுக்கு அரசு ஆன்மா, ஆன்மாவிற்கு அரசு சிவம். உடலுக்கு அரசு ஆன்மா, ஆன்மாவிற்கு அரசாக விளங்குவது சிவம். ஆக அரசனுக்கு அரசனாக விளங்கும் நிலை, ஆன்மாவிற்கு அரசாக விளங்கும் நிலை சிவம். ஆகவே மா மன்னனாக விளங்கும் நிலை சிவம் இந்த உயிருக்கு அரசாக விளங்குகின்றது என்பதை காட்டுவதுதான் பேர் அரையன் என்ற சொல். மணிவாசக பெருமானுடைய மிக அற்புதமான ஒரு சொல். எவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார், உடலையும் உயிரையும் சிவத்தையும் காட்டும் சொல்லாக விளங்குவது பேரறையன். பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் ஆர். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் யார், இப்படி என்னை ஆட்கொள்ளுகின்ற சதுரப்பாடு உடைய ஒருவன் யாராக இருக்க முடியும்? இறைவன் ஒருவன் தான் சதுரப்பாடு உடையவன். ஆக சதுரப்பாடு உடையவனாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியை வணங்குகின்றேன் என்பதாக சொல்லி, வித்தகர் என்பதாக சொல்லி, சதுரர் என்பதாக, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரன். என்னுடைய மனம், மொழி, மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் பெருமானே உன்னுடைய திருவடியிலே செலுத்துமாறு எனக்கு செய்த உன்னுடைய சதுரப்பாடு, இந்த சதுரப்பாட்டினை மிக அற்புதமாக நம்முடைய நாவுக்கரச பெருமான் சொல்லுவார், நில்லாத நீர்சடை மேல் நெப்பித்தானே நினையாத எண்ணஞ்சை நினைப்பித்தான். நான் வழுவி போயிருக்கலாம் பல நிலைகளிலே, ஆனால் என்னை இழுத்து கொண்டு வந்து அப்பப்ப சேர்த்தது யார் என்பதாக சொன்னால் பெருமானே, அதற்காக உன்னுடைய திருவடியை வணங்கிக் கொள்ளுகின்றேன். அப்படி பெருமானுடைய திருவடியை வணக்கம் செலுத்தி அவனுடைய திருவடிக்கு நன்றி செலுத்துவது எதற்கு என்பதாக சொன்னால், நான் என்னுடைய மனத்தையும் நான் என்னுடைய மொழியையும் நான் என்னுடைய உடலையும் உனக்காக செலுத்துமாறு என்னை செய்தாயே, உன்னுடைய திருவடியை நான் வணங்குகின்றேன். ஏன் என்பதாக சொன்னால், எனக்கு நீ அரசன், நான் உனக்கு அடிமை. இதைத்தான் மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே மிக அழுமையாக ஆழமாக சொன்ன ஒரு நினையாக அமைத்துக் கொள். அப்படிப்பட்ட அவருடைய திருவடியை நாம் தொழ வேண்டும். வாயார நாம் பாடி, எதை ஆட்கொண்ட வித்தகரனுடைய அந்த தாளினை வாயார நாம் பாடி, சித்தம் கடிகூற நிற்கும் நிலையாக இருந்து ஏர் உருவ பூங்குணல் பாய்ந்து ஆடி நாம் இந்த திருவம்பாவையினுடைய நெறியினை இந்த உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்பதாக காட்டுவோம். ஏர் உருவ பூம்புணம், ஏர் என்பதாக சொன்னால் அழகு என்று பொருள். அப்படி பூம்புணலாக நிற்கின்ற இந்த பூம்புணலானது பரங்கருணை கடலாக அந்த பெண்களுக்கு விளங்கும் ஒரு தன்மைதான் இந்த திருப்பாடல் காட்டுவோம். இதை திரு ஏசரவு 38வது திருப்பதிகம் 9வது திருப்பாடலிலே இதனுடைய சிறப்பினை சொல்லுவார். ஆக ஆன்மாவினுடைய அந்த பூம்புணல் பாய்ந்து நிற்கின்ற அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மனம் மொழி மெய்யை வைத்து பேர் அரையன் என்பதாக சிவத்தை நிறுத்தி தன்னை அடிமை என்பதாக நிறுத்தி கொண்டு அவனுடைய புகழை என்றேரமும் பாடி கண்களிலே இருந்து நீர் தாரை தாரையாக வழிகின்ற அந்த ஆன்மாவினுடைய நிலை இப்பொழுது கண்களிலே இருக்கக்கூடிய நீரும் புனலிலே இருக்கக்கூடிய நீரும் இரண்டும் இப்பொழுது கலந்த நிலையிலே என்ன ஆயிற்று, புனல் பரமானந்த பழங்கடலாக ஆன அந்த தன்மையை திரு ஏசரவு 38வது பதிகம் 9வது பாடலிலே சொல்லுவார். மறுவி நீய மலர் பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக, தெருவு தோறும் மிக பாடல் முழுமையான அனுபவம் பெற்ற அந்த ஆன்மா உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் என்கின்ற நிலையிலே முழுமையான அனுபவம் பெற்ற அந்த நிலையிலே எப்படி இது ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்பதை காட்டும் ஒரு திருப்பாடலாக திருவம்பாவையினுடைய ஒரு சாரமாக விளங்கும் திருப்பாடல் இந்த திருப்பாடல். அப்படி இந்த திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இறைவனை பேர் அரையன் என்பதாக நிறுத்திய மிக அற்புதமான ஒரு நிலையை, வேறொரு தெய்வம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவனையே சேர்ந்து நாம் திருவருளை பெறுவோம் என்பதாக அமைத்துக் கொண்ட நெறியினை காட்டும் திருப்பாடல் என்பதாக சொல்லி மீண்டும் இந்த திருப்பாடலை நாம் பாடி நாளைய தினம் 16வது திருப்பாடலை சிந்திப்போம் என்பதாக
அமைகிறது.
பித்தொருவர்